இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். உபாகமம் 7:1-7 வாசிப்போம். உபாகமம் 7:1-7. போதும், ஸ்தோத்திரம். ஆண்டவர் திரளான ஜனங்கள் மத்தியில் கொஞ்சம் ஜனங்களை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கார். ஆனால் எகிப்திலிருந்து புறப்பட்டப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புறப்பட்டாங்க, 600,000 புருஷர்கள். அப்போ ஸ்திரீகள் எல்லாம் கணக்கு போட்டாச்சுன்னா எப்படியோ ஒரு 20,000,000 வரும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் கூட அநேக புரஜாதிகளும் கடந்து வந்தாங்க. இப்படி வரும்போது ஆண்டவர் வர்ற வழியில் ஆண்டவர் மோசேக்கு கட்டளை கொடுக்குறார், நீ சுதந்தி போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி. அப்போ வாக்குத்தத்த தேசத்துக்குன்னு எல்லாரும் புறப்பட்டு வர்றாங்க. இப்படி வரும்போது வனாந்தரத்துலேயே எல்லாரும் செத்து போயிட்டாங்க, ரெண்டு பேரை தவிர. புறப்பட்டவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க, ஆனால் அவங்க பிள்ளைகள் அங்கேருந்து புறப்பட்டு வர்றாங்க. அந்த பிள்ளைகள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வழியில் பிறந்தவங்க, 40 வருஷத்தில் பிறந்த பிள்ளைகள். அவங்க எல்லாரும் புறப்பட்டு வர்றாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன கட்டளை கொடுக்குறாருன்னா, மோசே மூலம் நீங்கள் வாக்குத்தத்த தேசத்துக்கு போகும்போது அங்கே 7 விதமான ஜாதிகள் இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணணும், அவங்க கூட உடன்படிக்கை பண்ணக்கூடாது, அவங்கள சங்காரம் பண்ணணும், அவங்களுடைய பலிபீடத்தை இடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கூட உடன்படிக்கை பண்ணி அவங்களோட குமாரரையோ குமாரத்தையிலையோ கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா சீக்கிரமாக அழிந்து போவீர்கள். அப்போ சுதந்திரிக்க போகிற தேசம், வாக்குத்தத்த தேசம் இன்றைக்கி நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? நம்ம எல்லோரும் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவங்க அப்படின்னா, எகிப்தில் விக்கிரக ஆராதனையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கினார், நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கார். இப்படி கொண்டு வந்தப்போ ஆண்டவருடைய கட்டளை நம்மளுக்கு என்னென்னா, நம்ம வந்து இந்த வாக்குத்தத்த தேசத்தில் 7 விதமான ஜாதிகள் இருக்காங்க, அவங்க கூட சேரக்கூடாது, நம்ம தனியாக வாசம் பண்ணணும். யார் அந்த வாக்குத்தத்த தேசத்தில் குடியிருக்கிற 7 ஜாதிகள்? அந்த வாக்குத்தத்த தேசம் என்னங்கிறத முதல்ல பார்ப்போம். யாருக்கு தெரியும்? கானான் தேசம். அதான் அந்த கானான் தேசம்னா இன்னைக்கு அதனுடைய பொருள் என்ன? கிறிஸ்தவ சமுதாயம் தான் கானான் தேசம். புதுசு புதுசாக ரசிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்கே வர்றாங்க? கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி வர்றாங்க, கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளே வர்றாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சமுதாயத்தில் 7 பெரிய ஜாதிகள் இருக்குது. 7 பெரிய ஜாதிகள்னா 7 பெரிய சபைகள் இருக்குது. எந்த இதுக்கு வேணாலும் மாறிக்கலாம், ஆசியாக மாறிக்கலாம், சிஎஸ்ஐயாக மாறிக்கலாம், பெத்தவாசாக மாறிக்கலாம். இன்னும் எத்தனையோ விதமான சபைகள் இருக்குது உலகத்தில், எத்தனையோ விதமான 1000கணக்கான சபைகள் இருக்குது. மார்க்க பேதங்கள்லேயும் பிரிவினைகளாகவும் பிரிஞ்சு எத்தனையோ சபைகள் இருக்குது. அப்போ இதில் இந்த 7 பெரிய ஜாதிகள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தணும்னா 7 பெரிய ஜாதிகளாக சேர்த்துடலாம். ஆனால் இந்த வாக்குத்தத்த தேசத்துக்கு வந்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு கொடுக்குற பிரமாணங்களை மட்டும் நீ செய்யணும், அந்த ஜாதிகள் கூட சேரக்கூடாது, அவங்களுடைய பலிபீடத்தை இடிக்கணும், அந்த ஜனத்து கூட நீ உடன்படிக்கை பண்ணக்கூடாது, அந்த ஜனத்தினுடைய குமார்த்திகளை நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறார். கட்டளை கொடுத்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களை திரளான ஜனங்களாக இருக்கும்படி உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, கொஞ்ச ஜனங்களாக இருக்கும்படி நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற ஜனம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான். இப்போ வந்து நோவா காலத்தில் வந்து அந்த பூமியை அழிக்கும்போது நோவா ஆண்டவர் கட்டளை கொடுத்தார், நீ வந்து இந்த மாதிரி காரியத்தை செய். நோவாவுக்கு என்னென்னா பாதி நேரம் பிரசங்கம், பாதி நேரம் கப்பல் கட்டுற வேலை. என்ன பிரசங்கன்னு கேட்டிங்கன்னா, நோவா காலத்தில் இந்த பூமி தண்ணியில் அழிய போகுது, நீங்கள் எல்லாரும் இந்த கப்பலில் வந்து ஏறிக்கிங்க, மனம் திரும்புறதும் கூட இல்லை, நீங்கள் இந்த கப்பலில் ஏறிக்கிங்க, நான் செய்கிறேன் ஒரு கப்பல். நோவா காலத்துக்கு முன்னால் மழைனா யாருக்கும் என்னன்னே தெரியாது, மழைனா பார்த்ததே இல்லை, மழையே இல்லை. ஆண்டவர் பணியில் தான் இந்த பயிர்களை உண்டாக்கியிருக்கார், மழையே இல்லை. ஆதாம் முதல் நோவா வரைக்கும் எத்தனை தலைமுறைன்னு கேட்டிங்கன்னா 10 தலைமுறை. இந்த 10 தலைமுறையில் மழையே யாரும் பார்த்ததில்லை. அப்போ நோவா சொல்கிறாரு, மழை வரப்போகுது, மழை வந்தால் இந்த நான் கட்டுற வீடு மாதிரி இருக்கிறது என்னாகும், மிதந்து மிதந்து மேலே போகும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இதில் வந்து ஏறிட்டுனா நீங்கள் தப்பிச்சுக்கலாம். நோவா பாதி நேரம் பிரசங்கம் பண்ணுறான், பாதி நேரம் கப்பல் வேலை செய்கிறாரு. கப்பல் வேலை செஞ்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா முடிய மாட்டேன்ட்டு. நோவாவுக்கு கப்பல்னால் என்னன்னு தெரியாது, அது எப்படி தண்ணியில் மதக்குன்னு தெரியாது. நோவா செய்கிறாரு, செஞ்சு செஞ்சு நிறைய மரங்கள் வீணாக போகுது. அந்த நோவா கப்பலை செஞ்சு முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வேத கணக்கின்படி சுமார் 100 வருஷத்துக்கு மேலே எடுத்திருக்கு. அப்போ 100 வருஷமாக நோவா வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கார், ஆனால் யாருமே கீழ்படியில. கடைசியில் நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தில் இருக்கிற மாத்திரம்தான் அதை நம்பினாங்க. அதே மாதிரி லோத்துடைய காலத்தில் அந்த பூமியை அழிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி, உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களெல்லாம் கூப்பிடு அப்படின்னு சொல்லி தேவதூதர்கள் சொல்கிறாங்க. அப்போ யாராகிட்டையே போய் சொல்கிறான், இந்த இது அழிய போகுது, நீங்கள் வாங்க நான் சொல்கிறது கேளுங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்ன சத்தம் போட்டு கூப்பாடு போட்டாலும் எல்லாம் பரியாசம் பண்ணாங்க. நோவா காலத்துலேயும் பரியாசம் பண்ணாங்க, லோத்துண்டிய காலத்துலேயும் எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த ஒரு மனுஷனையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் விடுதலையாக்குனார். அதே மாதிரி இந்த கடைசி நாட்கள்லையும் அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரும்போது சொல்கிறாரு, நோவாவின் நாட்கள் நடந்தது போலவும் லோத்தின் நாட்கள் நடந்தது போலவும் நடக்கும். அப்படின்னா திரளான ஜனங்கள் இருப்பாங்க, நோவாவை போல லோத்துக்கு போல இருந்து தேவனுடைய வார்த்தைக்காக பரிதபிக்கிறவங்க அல்லது பிரசங்கம் பண்ணுறவங்கள எல்லாரும் பார்த்து பரிகாசம் பண்ணுவாங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, நல்லா தானே இருந்த, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரிகாசம் பண்ணுவாங்க. ஆனால் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தான், அவர்கிட்ட சொல்கிறார் ஆண்டவர் அல்லது தேவதூதர்கள் சொல்கிறாங்க, உனக்கு யாராவது வேணுங்கப்பட்டதுன்னா சொல்லி கூட்டிட்டு வா, அவங்களையும் நாம் தப்பி வைக்கலாம் அப்படின்னு. நாம் அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க போனவங்கிட்ட யாருக்கிட்ட சொன்னாலும் நீ வேலையை பாரு, நாங்கள் எங்கள் வழியாக தான் நாங்கள் போவோம் அப்படின்னு போயிட்டுருக்காங்க. அப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ போகிற தேசத்தில் கொஞ்சமான ஜனமாக இருந்தாலும் நீ பரவாயில்ல, ஆனால் உண்மையாக இருக்கணும், ஆனால் அங்கே இருக்கிற 7 ஜாதி கூட நீ சேரக்கூடாது. ஏசையா 24:4 1-6
வட்டி கொடுத்தவனுக்கும் எல்லாருக்கும் சரியாக நடக்கும். தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவம் மற்றும் உலர்ந்து போகும். தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முடித்தார்கள். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது, அதில் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள். தேசத்தார் தழுவப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள்.
ஆ, போதும் போதும். இங்கே பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். யார் அந்த சிலர்? எந்த குரூப்லேருந்து சிலர்? சிலர்னா எந்த பகுதியில் இருக்கிற சிலர்னா, மேலே ஒன்றாம் வாசலேருந்து பார்க்குறோம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தேசத்தை பாழும் வெறுமையாக்குறார், அதன் குடிகளை சிதறடிக்கிறார். எந்த தேசம் அப்படின்னா, ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும். கிறிஸ்தவ தேசத்தை ஆண்டவர் சிதறடிக்கிறார், கிறிஸ்தவ மதத்தை ஆண்டவர் சிதறடிக்கிறார். அல்லது கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில், இன்னைக்கு அநேகர் வந்து கானான் தேசத்தை ஜாதி கூட உடன்படிக்கை பண்ணி ஜாதிகளாக மாறினதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஆசாரியனையும் தண்டிக்கிறார், வேலைக்காரனையும் தண்டிக்கிறார், எஜமானியும் தண்டிக்கிறார், வேலைக்காரியை தண்டிக்கிறார். அப்புறம் கொண்டவனுக்கு எப்படி அப்படின்னா, நிலத்தை வாங்கி, திராட்சை தோட்டங்களை வாங்கி அல்லது தோப்புக்களை வாங்கியிருக்கிறவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும், விற்றவனுக்கும் ஒரே மாதிரி, வாங்கினவனுக்கும் ஒரே மாதிரி. அதே மாதிரி கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும். இப்போ இதெல்லாம் கிறிஸ்தவ மதத்தில் இதெல்லாம் இருக்குது இப்போ. அதனால தான் ஆசாரியனை முதல்ல வச்சு ஆரம்பிச்சிட்டாரு. ஆசாரியனுக்கு எப்படியோ அப்படியே வேலைக்காரனுக்குன்னு முதல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இந்த கடன் கொடுக்குற வேலை இருக்குது, வாங்குகிற வேலை இருக்குது, அப்புறம் வட்டிக்கு எப்படி வட்டிக்கு கொடுத்தவனோ அப்படியே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கும். தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். அப்படின்னா கிறிஸ்தவ சமுதாயத்தை ஆண்டவர் சொல்கிறார், முற்றிலும் கொள்ளையாகும், முற்றிலும் வெறுமையாக்கப்படும். காரணம், தேவனுடைய வார்த்தை இல்லை. தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கீழே வருது. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவம் மற்றும் உலர்ந்து போகும், தேசத்தின் ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். யார் இந்த உயர்ந்தவர்கள் சொல்லுங்க பாப்போம். ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள், இல்ல கிறிஸ்டியன் லீடர்ஸ், கிறிஸ்டியன் லீடர்ஸ் வந்து தவிக்கிறாங்க. டிவியில் பிரசங்கம் பண்ணியாச்சு, இதில் பிரசங்கம் பண்ணியாச்சு, இந்த மாதிரி கூட்டம் நடத்தியாச்சு, ஜனங்க யாரும் ரசிக்கப்படலை. இப்போ இன்றைக்கி அந்த சேனலில், டிவி சேனலில் கிறிஸ்தவ நிகழ்ச்சி எடுத்து பார்த்தாச்சுன்னா, அவ்வளவும் தாறுமாறாக பேசுகிறாங்க, அவ்வளவும் தேவனுக்கு புறம்பான வார்த்தைகளை பேசுகிறாங்க, வேதத்துக்கு புறம்பான வார்த்தைகளை பேசுகிறாங்க. அது நிறைய பேர் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் தாறுமாறாக பேசி சினிமா நடிகர்கள் கூட அதை ஒப்பிட்டு ரொம்ப பரிகாசம் பண்ணி ரொம்ப கேவலத்துக்கு ஆளாக்கியிருக்காங்க. கிறிஸ்தவனுடைய நடைமுறை அப்படி இருக்குது, அவ்வளவு பரியாசத்துக்கு ஆளாக மாறியிருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்தவ சமுதாயத்தை மொத்தமாக ஆண்டவர் அழிக்க போகிறார். ஏன்னா ஒன்றும் உருப்படி இல்லை, ஒன்றும் தேவனுடைய வார்த்தையின்படி இல்லை, எல்லாம் ஜாதிகளோட சேர்ந்து கலப்படம். நிறைய பேர் இந்துக்களாகவே மாறிட்டான். ஏன் இது செய்யக்கூடாது, ஏன் அது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூவும் பொட்டும் வச்சுக்கிட்டு எல்லாம் சாஸ்திரம் பார்த்துக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு அல்லேலூயான்னு சொல்லிக்கிட்டு பைபிளும் வாசிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு ஜாதியோட ஜாதியாக மாறிட்டாங்க. அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, தேசம் தன் குடியல் மூலமாக தீட்டுப்பட்டது. அங்கே கானான் தேசத்தில் இருக்கிற குடியல் மூலம் தீட்டுப்பட்டாங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போய் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அத்தனை மீறி செஞ்சு அந்த குடியல் மூலம் கிறிஸ்தவ சமுதாயம் சீரழிந்து போனது. அல்லது கிறிஸ்தவர்கள் தங்களுடைய அடையாளத்தை தொலைத்து விட்டார்கள். கிறிஸ்தவங்களுக்கு ஒரு அடையாளமே இல்லை, எல்லாத்துக்கூடையும் சேர்ந்துக்கிட்டு எல்லா சாஸ்திரத்தையும் செய்கிறான். கிறிஸ்தவனுக்குன்னு சொல்கிற தனித்துவம் எதுவுமே இல்லை, ஒரு தனி அடையாளம் எதுவுமே இல்லை. கேட்டால் நாங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் நாள் பார்ப்பாங்க, நட்சத்திரம் பார்ப்பாங்க, அது பார்ப்பாங்க, இது பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. தேசத்தின் ஜனங்களால் கிறிஸ்தவ சமுதாயம் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். நித்திய ஜீவ வார்த்தைக்கே அவங்கக்கிட்ட இடம் இல்லை. நியாயப்பிரமாணத்தை மாறுபாடாக்கி கட்டளைகளை மீறி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இதெல்லாம் கிறிஸ்தவ சமுதாயத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, ஆசாரியன்லேருந்து ஆண்டவர் தொடங்குகிறார். ஆசாரியன், வட்டி கொடுத்தவன், வாங்கினவன், கடன் வாங்கினவன், கொடுத்தவன், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்களுக்குள்ளே இது நிறைய நடக்குது, ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. நாளுக்கு நாள் பேப்பர்லேயும் டிவிலேயும் பார்த்தாச்சுன்னா, அநேக போதகர்கள் ஜெயிலுக்கு போகிறாங்க, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக மிக கேவலமான வேலைகளை செஞ்சுட்டு போகிறாங்க, மிக மிக மோசமான காரியங்களை செஞ்சுட்டு போகிறாங்க. நிறைய ஊழிய ஸ்தலங்களில் ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை கொலை பண்ணுறான். அந்த மாதிரி ரொம்ப அக்கிரமமான காரியங்கள் இப்போ சமீப காலமாக நடந்துகிட்ருக்குது. காரணம் என்னென்னா, தேசத்தை தேவன் கைவிட்டார். ஆமாம், ஊழியக்காரன் சபைகளிலேயே சின்ன பாஸ்டர் பெரிய பாஸ்டரை கொண்டுட்டான். அது புறஜாதிகளுக்குள்ளும் சொல்லப்படாத அருவறுப்பு. அந்த மாதிரி அருவறுப்பை செஞ்சு சபைக்குள்ளே அது நடக்குது. அந்த சபையில் எல்லாரும் உட்காந்துட்டு எல்லாம் திரும்பவும் பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்காங்க. யாராவது ஒரு ஆள், இது தவறு, நம்ம இந்த சபையில் இருக்கக்கூடாது, நம்ம வெளியே போயிடணும், தனியாக இருந்தால் அது நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறதில்ல. ஆனாலும் அந்த சபையில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க கூட கூத்தடிச்சுக்கிட்டு அப்படி தான் இருக்காங்களே ஒழிய வேறு ஒன்றும் நடக்கலை. ஏன்னா சபைக்குள்ள வந்து போலீஸ் போகக்கூடாது, சபையை வந்து பூட்டக்கூடாது, அப்படி இப்படின்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அரசாங்க சட்டம் வந்து இன்னும் மிகவும் கடுமையாக்கப்பட்டு சபையில் ஒரு கொலை நடந்ததுன்னா சபையை பூட்டிடணும். அதுதான் கரெக்டு அரசாங்க சட்டம். அதையும் மீறி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, என்னென்னமோ சட்டங்களை பேசிக்கிட்டு திருப்பி அல்லேலூயா திருதிகண மகிமைன்னு சொல்லி பாடிக்கிட்டு எல்லா அக்கிரமம் பண்ணிக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் தேவனுடைய சாபம் தேசத்தை பட்சித்தது, அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தால் தயிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் பார்த்தாச்சுன்னா அப்படியே இருதயம் வெந்து உருகிட்டு கிடக்குது. என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, எங்கே போகிறது, தேவனுடைய வார்த்தை எங்கே கிடைக்கும், உண்மையான ஆட்களை எப்படி பார்க்கறது அப்படின்னு உண்மையான ஆட்கள் மனசில் வெந்து உருகிட்டு இருக்காங்க. அப்படி சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள், ஒரு சில ஆளுகள் தான். 1000 பேர் இருந்தானா அதில் 100 பேர் இருப்பான், 100 பேர் இருந்தானா 10 பேர் இருப்பான், 10 பேர் இருந்தானா ஒருத்தன்தான் இருப்பான். அது திருக்கு தரிசன புஸ்தகத்தில் அதனுடைய கணக்கு வருது. அப்படி வந்து 1000 பேர் இருக்கிற இடத்துல 100 பேர் தான் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவங்களாக இருக்காங்க, 100 பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் தான் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவங்களாக இருக்காங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, மன வேதனையில் குமுறிட்டு இருக்காங்க. லோத்து என்ன பண்ணானா, லோத்து இல்லை, லோத்து தான், லோத்து என்ன பண்ணான்னா அந்த ஜனங்களுக்குள்ளே நடக்கிற தவறுகளை நினச்சி மனசில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தான், மனவியாகுலப்பட்டு இருந்தான். எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி நடக்குத, இந்த மாதிரி நடக்குத, நம்ம வெளியில் சொன்னால் நம்மளை எதிர்ப்பாங்களே அல்லது அடிப்பாங்களே அப்படின்ட்டு மனசில் வேதனைப்பட்டு உருகிட்டு இருந்தான். அதை எடுத்து வாசிப்போம்.
நாள்தோறும்
சொல்லப்பட்டிருக்கு பிற்காலத்தில் அதை சாட்சியாக வைக்கிறார். பண்ணைக்கு நடந்தது இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. நோவாவின் நாட்கள் நடந்தது போல, லோத்தின் நாட்கள் நடந்தது போல நடக்குன்னு ஆண்டவர் சொன்னார். மனுஷகுமாரன் வரும் நாட்களே நடக்குன்னு சொன்னார். இப்போ அது நடந்துட்டு இருக்குது. பாண்டவருடைய வருகை மிகவும் நெருங்கி நெருங்கி இருக்குது. அப்படின்னா தேவனுடைய உண்மையான வார்த்தை வெளிப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படக்கூடிய நேரம் நெருங்கி நெருங்கி வந்துட்டு இருக்குது. ஆனால் எல்லாம் பண்ணுறது யாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் மேலத்தில் இருக்கிறவங்க, எல்லாம் ஊழியக்காரங்க, தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்கள், அல்ல தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவித்து தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துகிற ஆசாரியர்கள் தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. வேதத்தை படிக்கிறவங்க அல்லது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் அந்த மனசாட்சி லோத்துவை போல வேதனைப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக அது இந்த செய்தி வந்து பேப்பர்லேயும் டிவிலையும் போயிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு நாளும். இப்படி உண்மையான ஜனங்கள் இருதயத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள், விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் ஆளுகள் இருக்காங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போகிற பக்கம் தான் நம்ம போக முடியும், நாலு வழியும் பார்க்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, தேவனுடைய கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்து அது நியாயப்பிரமாணங்களை மீறி, நியாயப்பிரமாணத்தை மீறினது ஒரு பாவம், அப்புறம் கட்டளைகளை மாறுபாடாக்கி அப்படின்னா இவங்களே புதிய ஒரு கட்டளைகளை உருவாக்குறாங்க, அது அதை விட பெரிய பாவம். அப்போ ஆண்டவருக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள். அப்போ கிறிஸ்தவ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள் தான் அநேகர். இது நான் இந்த உண்மையாக தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற ஊழியக்காரன் என்ன பண்ணுவாங்க, பைத்தியம் பிடிச்சவன் சொல்லுவாங்க, அல்லது இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தார் இப்போ மட்டும் அவருக்கு என்ன வந்துச்சும்பாங்க. அப்படியாக இன்றைக்கி வந்து தேசத்து ஜனங்கள் தேவனுடைய சாபத்துக்கு ஆளாகியிருக்கார்கள், அதில் சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். ஏசையா 4:1-6, ஏசையா 4:1-6.
அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரம் உடுப்போம், வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படி உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விலகட்டும் என்பார்கள். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிழ்வுமாயிருக்கும், பூமியின் பணி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அடுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுத்திகரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது சியோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கு என்று பெயரில் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்திலிருந்து சொல்லப்படுவான். அப்பொழுது கர்த்தர் சியோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகள் மேலும் பகலில் மேகத்தையும் உதையையும் இரவில் கொழுந்துவிட்டியையும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும்.
போதும். கடைசி நாட்களிலே, அந்நாளிலே, கடைசி நாட்களிலே 7 ஸ்திரீகள் அப்படின்னா 7 சபைகள் ஒரு புருஷனை பிடித்து, அப்படின்னா பூரண புருஷனாகிய கிறிஸ்துவை பிடித்து கொண்டு, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து, அப்படின்னா நாங்கள் சொந்த ஆவிக்குரிய வியாக்கியானங்களை நாங்கள் பின்பற்றி எங்கள் சொந்த வஸ்திரத்தை எடுப்போம், அப்படின்னா எங்களுடைய சொந்தமான நீதியின் கிரியைகளை நாங்கள் செய்வோம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். அப்படின்னா யாராவது எங்களை கேட்டாங்கன்னா நாங்கள் எதுலேயுமே இல்லைன்னு சொல்லி யாரும் நினைக்கக்கூடாது, நாங்களும் கிறிஸ்தவங்கன்னு நாங்கள் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ சமுதாயத்தில் கானாந்தேசத்துக்கு வந்த எல்லா ஜனங்களும் அந்த 7 பெரிய ஜாதி கூட சேர்ந்து இப்படி சீரழிஞ்சு போயிட்டாங்க. 7 ஜாதி கூட கலந்துட்டாங்க கானான் தேசத்துல வந்து, அத்தனை பேர் என்ன பண்ணிட்டாங்க, 7 பொல்லாத ஜாதி கூட கலந்து இன்னைக்கு என்ன பண்றாங்க, தேவனுடைய கட்டளையை மீறி, நியாயப்பிரமாணத்தை மீறி, கட்டளைகளை மாறுபாடாக்கி சொந்த வியாக்கியானத்தை போட்டு சொந்த நீதியின் கிரியைகளை போட்டு எங்களை யாராவது பார்த்தா எதுலையுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதனால நாங்கள் பெயருக்கு கிறிஸ்தவன் சொல்லி நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவோம் அப்படின்னு இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயம் மாறிவிட்டது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு, அப்படின்னா இந்த 7 சபைக்குள்ளேயும் போகாமல் சொந்த ஆகாரத்தை புசித்து சொந்த வஸ்திரம் உடுத்தி இருக்கிற அந்த சமுதாயத்துக்குள்ளே போகாமல் யாராவது தப்பி மீந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாக இருக்கும். கர்த்தரின் கிளைனா கர்த்தருடைய வார்த்தை, அலங்காரமும் மகிமையுமாக இருக்கும், பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாக இருக்கும், பூமியிலே அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பார்கள். அப்போ இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தில் எடுத்தோம்னா இது கொஞ்சம் பேர் தான், எல்லாரும் அந்த 7 பெரிய ஜாதி கூட போயிட்டு சொந்த வசனம், சொந்த வெளிப்பாடு, சொந்த வியாக்கியானம், சொந்த கற்பனைகள், சொந்த நீதியின் கிரியை, நாங்கள் இப்படி இப்படி தான் இருப்போம், இப்படி இப்படி தான் இருப்போம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவ சமுதாயம் போயிட்டுருக்குது. ஆனால் இதிலிருந்து தப்பி இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கிறார். ஆண்டவர் திரும்பவும் சொல்லுது, ஆண்டவர் சியோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவினாலும் சுட்டெருப்பின் ஆவினாலும் எருசலேமின் இரத்தப்பழிகளை அது நடுவில் இருந்து நீக்கிவிடும் பொழுது. அப்படின்னா இந்த ஏழு சபையிலையும் சேராமல் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா சுத்திகரிக்கிறார், பரிசுத்தமாக்குறார். தவறு ஏதாவது இருந்ததுன்னா அந்த தவறை வந்து ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு கொடுத்து, சின்ன சின்ன நியாயத்தீர்ப்பு கொடுத்து அவங்கள மனம் திரும்பு, இப்படி செய்யாத இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் அந்த இரத்தப்பழிகளை ஆண்டவர் சுத்தமாக்குறார். அதனால் தேவனுடைய தண்டனையை பெற்று அதனால் மனம் திரும்புகிற ஜனங்கள் பாக்கியவான்கள். ஆனால் கண்டிப்பாக அவங்க இந்த ஏழு பெரிய சபையில் போய் உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய சபைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு பொழுதுபோக்கு இடமா மாறிடுச்சு. இன்றைக்கி சென்னை பட்டணத்தில் பார்க்குக்கு போகிறது ஒன்று தான், ஒரு சபைக்கு போகிறது ஒன்று தான். அந்த அளவுக்கு கேலியும் கூத்து நடக்கிற இடமா மாறிடுச்சு. நிறைய இடங்களில் கிராமங்களில் ஒரு சமயம் நல்லா இருக்கலாம் சபையெல்லாம், ஆனால் பட்டணங்களில் அது சென்னை மாதிரி இருக்கிற பெரிய பட்டணத்தில் ஒரு நாடக மேடை மாதிரி ஆகிப்போச்சு. ஆமாம், பெரிய பெரிய சபைகளில் தான் இந்த அட்டுழியம் நடக்கிறது. ஆமாம், அந்த மாதிரி போய் பார்த்தவங்களுக்கு அது தெரியும். ஒரு பார்க்கு மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு பொழுதுபோக்கு இடம் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ சாதாரணமாக ஒரு பார்க்குக்கு போகிறதுக்கு பதிலாக ஒரு கிறிஸ்தவ சபைக்கு போனால் ரொம்ப நல்லா இருக்கும், அங்கே எல்லா பிசாசுகளையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எல்லாம் ஆட்டமும் பாட்டமும் கூத்தும் அந்த சபையில் தான் உட்காந்து நடந்துகிட்ருக்குது. இது இசைக்கருவியில் வாசித்து அதை பண்ணி இதை பண்ணி பத்தாவது அந்நிய பாஷையில் ஆடுறேன்னு சொல்லிட்டு சினிமாவில் இருக்கிற எல்லா ஆட்டத்தையும் போட்டு ஆடிட்டுருக்காங்க. சினிமாவில் இருக்கிற பாதி பேர் வந்து கிறிஸ்தவங்க. இப்படி ஆக இன்றைக்கி தேவனுடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டு இன்றைக்கு பரியாசத்துக்கு இடமாக மாறப்பட்டிருக்கிறது. அதில் அந்த ஏழு சபைக்கு போகாமல் அதில் தப்பிச்சு மீந்து இருக்கிற ஜனத்துக்கு ஆண்டவர் சின்ன சின்ன தண்டனை பாவங்கள் இருந்தால் அந்த பாவத்தை தண்டித்து அவங்கள குணமாக்கி அந்த இரத்தப்பழிகளை அதிலிருந்து நீக்கி சியோனில் மீதியாக இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயரெழுதப்பட்டவன் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். சியோன்னா தேவனுடைய வேதம், எருசலேம்னா தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வேத பிரமாணங்களிலும் தேவனுடைய வார்த்தைகளிலும் நிலைத்திருக்கிறவர்கள் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவார்கள். அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு மிக மிக குறுகின ஜனம்தான் இருக்குது. அது தேவனுடைய தண்டனையை வாங்கி மனம் திரும்பி இருக்கிறவங்களாக இருந்தாதான் இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மிக மிக சிலர் தான். அப்பொழுது சியோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகள் மேலும் பகலில் மேகத்தையும் புகையும் இரவில் கொழுந்து விட்டு எறியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார், மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். அப்படின்னா தேவனுடைய பிரமாணங்கள் மேலே காவல் உண்டாயிருக்கும், அதே மாதிரி தேவனுடைய பிரமாணத்தை பின்பற்றுகிற ஜனங்கள் மேலும் காவல் உண்டாயிருக்கும். இவங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கிறவங்க யாருமே வந்து இவங்களை நீங்கள் இங்கே வாங்க இங்கே நல்லா இருக்கும் அங்கே நல்லா இருக்கும் இப்படி வாங்க இந்த சபைக்கு வாங்க நீங்கள் அங்கே போகிறீங்க அங்கே ஒன்றுமே இல்லை, எப்போ பார்த்தாலும் பிரமாணம் சட்டம் சாட்சி இதே தான் தேவனுடைய வார்த்தையை பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம நினச்ச மாதிரி நடக்க முடியாது, நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண முடியாது, நம்ம பையனை படிக்க வைக்க முடியாது, நம்ம நிலம் தோட்டம் வாங்க முடியாது, இப்படியே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நல்லவங்களை பார்த்து வழிவிலக செய்கிறதுக்கு இந்த சபைக்கு வாங்க அந்த சபைக்கு வாங்க இங்கே நல்லாயிருக்கும் அங்கே நல்லாயிருக்குன்ட்டு இன்றைக்கி அநேகம் பேர் அநேக சபைகளுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் என்ன கூப்பிட்டாலும் சரி தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர்கள் இந்த ஏழு சபையிலிருந்து விலகி இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருப்பார்கள். அவர்களை தேவன் அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அப்படின்னா பகலில் வெயில், வெயில்னு சொன்னால் சோதனை கஷ்டம் துன்பம் விசேஷமாக உபத்திரவ காலம் வந்தாலும் அந்த நாட்களில் தேவன் நிழலாக இருக்கிறார். பெருங்காற்று மழை, பின்மாறி மழையினுடைய காலத்தில் இந்த பூமியில் என்னென்னமோ அக்கிரமம் நடக்கும். இப்போ அக்கிரமம் தொடங்கி இருக்குது, இப்போ தான் அது குறிப்பாக சபையில் தொடங்கி இருக்குது. ஆர்சி சபையிலையும் இப்படி தான் இருக்குது, பெந்தகோஸ்த் சபையிலையும் அப்படி தான் இருக்குது. எந்த ஒன்றும் பாக்கி இல்லை. நாங்கள் தான் பரிசுத்தம் சொல்லிட்டு நேராக பரலோகத்துக்கு ரெக்கை அடித்து பறந்துருவான்னு சொல்கிற சபையில் தான் போன மாதம் கொலை நடந்திருக்குது. அது ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டரை கொண்டிருக்கான். எவ்வளவு பெரிய அக்கிரமமான காரியம் அது. ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி விக்கிர ஆராதனை பண்ணுறான்னு சொல்லிட்டு ஆசிக்காரங்களை சொல்லியிருக்காங்க. அவங்களும் தான் ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க. எல்லாரும் மாற்றி மாற்றி எல்லாம் ஆசாரியம் தான், போதகருக்கு தான் எல்லா பிரச்சனையும் அவங்க தான் முதல்ல நிற்கிறாங்க. இப்படியாக தேவனுடைய நாமம் கனவீனம் அடைஞ்சு புறஜாதி மத்தியில் கேவலப்பட்டு கிறிஸ்தவங்களா அவங்க கூட போய் சேர்ந்தவனா அவங்கள மாதிரி கேடுகட்ட ஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒருத்தனை கிறிஸ்தவ மதத்துக்கு வரமாட்டேங்கிறான், அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான், அல்லது தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்தவங்களே விரோதியாக இருக்காங்க. நற்சாட்சி இருந்தால் தானே ஒருத்தன் வந்து மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்ளுவான். நற்சாட்சி இல்லாமல் புறஜாதி மத்தியில் மிகவும் அருவறுப்பான கேவலமான வேலைகளை செய்து தண்டிக்கப்படுகிறார்கள். அப்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தையில் உண்மையாக இருக்கிறவர்களுக்கு ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். எங்கெங்கே உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அந்த பகுதியில் இருக்கிற ஜனத்துக்கு உண்மையாய் தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிற ஒரு இடம் அவங்களுக்கு இருக்கும். அதை தேடி பார்க்கணும். கிறிஸ்தவ சமுதாயத்து கூட சேர்ந்து கூட்டத்தில் கோவிந்தா போட்டுட்டு அலைஞ்சால் அது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உண்மையாக தேடி தேடி பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு மனசு இருப்பான். ஆண்டவர் ஒவ்வொரு பகுதியில் தம்முடைய ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறார். உண்மையும் நீதியுமாக பின்பற்றுகிற ஊழியக்காரங்களை ஆண்டவர் எல்லா பகுதியிலும் வச்சிருக்கிறார். அது தேடி பார்க்கும்போது உண்மையான ஜனம் எங்கே இருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அப்படியாக இன்றைக்கி இருக்கிற நாட்களிலே கிறிஸ்தவ சமுதாயம் மிகவும் கேவலமாகி மிகவும் பரியாசத்துக்கு இடமாகி தேவனுடைய சாபம் அவர்களை பட்சித்து கொண்டு வருகிறது. மத்தேயு 7:14 மத்தேயு 7:14 ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் வந்தாச்சுன்னா ஒரு பெரிய மீட்டிங் நடக்குதுன்னா கூட்டம் திரளத்திரலாம் போகிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி நித்திய ஜீவ வழியில் நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கம் நிறைய சோதனை வரும், நிறைய கஷ்டம் வரும். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்படி உண்மையான தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டுபிடிக்கிறவர்கள் சில. அதனால் ஆட்டு மந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக போய் ஒரு ஆடு போய் விழுந்ததுன்னா எல்லாம் போய் கிணத்துல விழுகும். அந்த மாதிரி கதையாக போச்சுங்க. ஒரு ஆடாவது இப்படி நிமிந்து மேலே பார்த்து இது என்ன ஏதுன்னு பார்க்கறதில்ல. ஒரு ஆடு கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு எல்லாம் பொத்து 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 பொத்துன்னு விழுகும். அது ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு ஆடு வீட்டுக்குள்ளே பூந்துருச்சுன்னீங்களே மந்தையில் கூட்டம் போயிட்டுருக்குது, ஒரு ஆடு வீட்டுக்குள்ளே பூந்துச்சுன்னா எல்லா ஆடு வீட்டுக்குள்ளே பூந்துடும். அப்புறம் ஒரு ஆடத்துக்கு வெளியே விட்டாதான் எல்லா ஆடும் வெளியே போகுது. அந்த மாதிரி இன்றைக்கி கீழேயே பார்த்துட்டு நடக்கிற சமுதாயம் அதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாமுடைய ஜனம் வந்து கடல் மணலத்தனியாக இருந்தாலும் ஒரு சிலர் மாத்திரம் தான் மீந்திருப்பாங்க. ஏன்னா எழுத்தின்படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வானத்தை நோக்கி பார்க்குற ஜனங்கள் மிக மிக குறைவு. பூமிக்குரிய காரியத்தையே நோக்கிட்டு கீழேயே பார்த்துட்டு போவாங்க, ஒரு நாளும் வானத்தை நோக்கி பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட கீழே நோக்கி பாருங்கன்னாரு, வானத்தை நோக்கி பாருன்னு சொன்னார். ஆபிரகாமா கீழே நோக்கி பாருனாரு, கடல் மனத்திலேயாக பெருக பண்ணுவேன்னு சொன்னார். மேலே நோக்கி பாருனாரு, கடல் வானத்து நட்சத்திரங்களாக பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அப்போ ஆபிரகாமுடைய ஜனங்கள் ரெண்டு வகையாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி கடல் மணலத்தனியாக இருக்கிற ஜனங்கள் பூமிக்குரிய காரியங்களை நோக்கி பூமிக்குரிய காரியங்களை மட்டும் இருந்துகிட்ருக்காங்க. அதில் தேவனை நோக்கி பார்க்குற ஜனம் மிக மிக குறைவு. அப்படியாக சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். லூக்கா 12:32
போதும்.
அப்போ தேவனுடைய ராஜ்யம் எங்கே ஆரம்பிக்கும் எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய வெளிநாட்டுக்கு போய் வந்தவங்க தான் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, அவங்க மூலம்தான் ஆண்டவர் பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை செய்வார்னு. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் யார் மூலம் பூமியில் ஸ்தாபிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, சிறுமந்தை ரெண்டு மூணு பேர் தேவனுடைய நாமத்தில் எங்கே ஒருமனப்பட்டு காத்திருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ஒரு ஒன்று ரெண்டு பேர் இருக்கிற இடத்த தான் ஆண்டவர் சிறு மந்தைன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கெல்லாம் பெரிய மந்தையாக நிறையா இருக்குது. பெரிய மந்தை எதுக்கு இருக்குது? எல்லாம் தேவையில்லாத வேலைகளை செய்கிறதுக்கு. அந்த பெரிய மந்தைகளை பார்த்தீங்கன்னா, ஓநாய்கள் ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு நிறைய ஓநாய் உள்ளே சுற்றுது. ஏன்னா ஒன்று ரெண்டு ஆடு இருந்ததுன்னா அதுக்கு சரிப்படாது. ஓநாய்களுக்கு நிறைய ஆடு இருந்தால் தான் அதில் எதையாவது ஒன்று போய் பிடிச்சிட்டு வர முடியும். ஆனால் அந்த ஜனங்களும் அறிவில்லாமல் எப்படி இருக்காங்க? அந்த ஜனங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்டுத்தோலை போத்திட்டு ஓநாய் இருக்காங்க. அந்த ஓநாய்களை இன்றைக்கி வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் கண்டுபிடிச்சி இவன் ஓநாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கிறாங்க. ஆனாலும் கிறிஸ்தவங்களுக்குள்ளே மனம் திரும்புறதுக்கு ஒரு மனசாக இல்லை. அவங்க மனம் போல போகணும். அவங்கள யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது. நீ இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பைபிள் இப்படி சொல்லுது, இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடாது. நாங்கள் வச்சது தான் சட்டம்னு சொல்லிட்டு அப்படி வந்து பிடிவாதமாக போயிட்டுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் முரட்டுக்கால மாதிரி அடங்காமல் போயிட்டுருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு நாளும் தண்டனை பின்னால் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். ஆனாலும் மனம் திரும்புறதுக்கு மனசு இல்லை. அதனால் ஆண்டவருடைய ராஜ்யம் சிறு மந்தையின் மூலம்தான் இந்த பூமியில் கட்டப்படுகிறது. ரோமர் 9:27-29 வரை. ரோமர் 9:27-29 வரை. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்தருடைய இலக்கம்
சமுத்திரத்தின்
ஆண்டவர் ஒரு சிலரை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கார். மற்றவங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு. அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு இன்றைக்கி தேவனுடைய ஆலயத்தில் தொடங்கி இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு துவங்கி இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் துவங்கினால் கீழ்ப்படியாருடைய முடிவு என்னமாக இருக்கும்? அப்படியாக தேவனுடைய நியாய தீர்ப்பு துவங்கி இருக்கிறது. ஒரு சிலர் மாத்திரம் மீதியாக இருக்கிறார்கள். அந்த மீதியாக இருக்கிற சிறு மந்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அது ஒரு சந்ததின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாலும் அது ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு சந்ததி. அந்த சந்ததியை மீதியாக வைக்காது இருந்தாரானால் நாம் எப்படி இருந்திருப்போம்? சோதமை போலாகி குமராவுக்கு ஒத்துருப்போம். சோதம்னா எல்லாம் முதலாளி இருக்கிற ஊர், குமாரான ஜனங்கள். அன்னைக்கு வந்து சோதம் குமாரா அப்படிங்கிறது, சோதம்ங்கிறது வந்து எல்லாம் முதலாளியை குடியிருந்த இடம், குமாராங்கிறது வேலை செய்கிற ஆட்கள் குடியிருந்த இடம். அப்படி வந்து இன்றைக்கி சோதம்ங்கிறது எல்லாமே கிறிஸ்தவ மதத்தினுடைய தலைவர்கள், குமாராங்கிறது எல்லாம் விசுவாசிக. ஏசியா 1:8-9. ஏசியா 1:8-9.
சியோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குஞ்சு போலவும், வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும், முத்தியரிக்கப்படப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காது இருந்தாரானால் நாம் சோதமை போலாகி குமரவுக்கு ஒத்திருப்போம்.
ஆ போதும். அப்ப சியோன் குமாரத்திங்கிறது தள்ளான ஜனங்களுக்குள்ள ஒரு சிறிய குடிசை போல இருக்கிறா. ரொம்ப குறுகின ஜனங்கள் தான் இருக்காங்க. குச்சி போலன்னா சின்ன ஒரு குடிசை. ஆமாம், குச்சி போலன்னா ரொம்ப ரொம்ப சின்ன குடிசை. குச்சுனா மலையாள வார்த்தை, கொச்சுனா ரொம்ப சின்ன குழந்தை. ஆமாம், ரொம்ப சிறிய பகுதி, ரொம்ப குறுகின ஜனங்கள். அந்த ஜனங்களை ஆண்டவர் திரளான ஜனங்களுக்குள்ள கொஞ்சம் ஜனங்களை தான் ஆண்டவர் வச்சுருக்கார். மற்றவங்களாம் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் சோதம் குமாரகோப்பாக மாறியிருக்காங்க. சோதம் குமாரன் என்னன்னு பார்ப்போம். எரேமியா 23:14. எரேமியா 23:14. பாருங்க, இங்க வந்திருக்குது, அதன் குடிகள் குமாராக இருக்காங்க. சோதம் யாரு? தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசி என்ன பண்றானா, ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடி பொல்லாதவருடைய கைகளை திடப்படுத்துகிறார்கள். ஊழியக்காரனுக்கு என்னன்னா காசு மட்டும்தான் முக்கியம். ஆமாம், மனைவி சபைக்கு வருதா, புருஷன் சபைக்கு வரானா, அல்ல பிள்ளை வந்திருக்காங்களா, நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, எப்படி இந்த வருமானம் உனக்கு வந்துச்சு, யாரை கொள்ளையடிச்ச, அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டான். எனக்கு காசு வேணும். ஆமாம், எனக்கு 10 ஒன்று கொண்டு வந்து கொடுத்துரு, அல்லது விசேஷ காணிக்க கொடு, பிறந்தநாள் காணிக்க கொடு, இப்படின்னு கூட காசை மட்டும் வாங்கிக்குவான். ஆனால் எந்த பாவத்தையும் சுட்டி காட்ட மாட்டான். பொல்லாயருடைய கைகளை, பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடி பொல்லாயருடைய கைகளை திடப்படுத்துகிறார்கள். இதுதான் திடப்படுத்துறதுக்கு போகிறது. திடப்படுத்துறதுன்னு சொல்லி கூட்டம் வைப்பாங்க. எப்படி திடப்படுத்துகிறாங்கன்னா, நீ செய்கிறத செய், நீ எனக்கு கொடுக்குறத கொடு, அதான் திடப்படுத்தல். நிறைய சபையில் நடக்குது அது. ராபோஜனத்துக்கு முன்னால் அது செய்வாங்க, சுத்திகரிப்பு கூட்டம் பாங்க. சில சபைகளில் திடப்படுத்தல் கூட்டம் பாங்க. என்ன திடப்படுத்துகிறாங்க, நீ செய்கிற பாவத்தில் நீ எப்படியே, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆமாம், புது நன்மைம்பாங்க. ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க அதையார். அப்படின்னா ஒருவனும் அவருடைய பாவத்தை அவர்களுக்கு சுட்டி காட்டவில்லை. சுட்டி காட்டாமல் அவன் செய்கிற தவற நியாயப்படுத்துகிறாங்க. நியாயப்படுத்தி அவங்ககிட்ட காணிக்கையை மட்டும் வாங்கிக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் சோதாமை போலும் அதன் குடிகள், குடிகள் குமாரை போல. அப்படின்னா விசுவாசிக, விசுவாசிக வந்து குமாரா ஜனத்தை போல இருக்காங்க. அதனுடைய தலைவர்கள் சோதாமை போல இருக்கிறாங்க. 2 பேதுரு, அதான் இப்போ வாசிச்சது, இது வேண்டாம். 2 பேதுரு 2:19-22. 2 பேதுரு 2:19-22.
இதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாது இருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாய் இருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பண்டி சேர்ந்திலே புரளவும்
ஊழியம் செஞ்சவங்க பின்மாறி போய் இன்னைக்கு என்ன பண்றாங்க, புறஜாதிகளுக்குள்ள ரொம்ப அருவறுப்பா இருக்காங்க. அவங்க நீதியின் மார்க்கத்தை அறிகிறதை பார்க்கலும் அறியாதிருந்தால் அவர்களுக்கு நலமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு கேட்டு ரசிக்கப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அறிஞ்சு பின்மாற்றத்தில் போனவனை ரட்சிப்புக்களை கொண்டு வர்றது மிக கடினமான காரியம். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாய் தான் கக்கினதை தின்ன திரும்பினது போல, அதே மாதிரி கழுவுப்பட்ட பன்றி சேற்றில் புரளவதும் போல மெய்யான பழமளிக்கு ஒப்பாக மாறிவிட்டது. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் இருந்தவர்கள், அநேக ஊழியர் செஞ்சவங்க நாய் கக்கினதை தின்ன போன மாதிரி திரும்பவும் போன மாதிரி இன்னைக்கு புறஜாதி கூட ரொம்ப கேடுகட்ட நிலைமை ஆயிட்டான். புறஜாதியாக கொஞ்சமாக அதை ஆண்டவருக்கு பயப்படுவான். சாமி கண்ணை குத்தி போடுந்தான் அவன் கொஞ்சமாக அது பயப்படுவான். கிறிஸ்தவனுக்கு பின்மாற்றத்தில் போனவனுக்கு அதுவும் இல்லை. எல்லாம் மறுதளிச்சுட்டு ஜனத்தோட ஜனத்தமாக ஓடிட்டுருக்காங்க. என்றைக்கு ஆண்டவர் ஒரு நாள் சந்திப்பார். ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்களை பட்சிக்கும். அதனால் இப்படி இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் தான் ஜனங்கள் மீந்திருப்பாங்க. கிறிஸ்துவ சமுதாயத்தில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அதனால் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி வனாந்தரத்தில் புறப்பட்டு வந்த எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேரும் வனாந்தரத்தில் செத்தாங்க. அவங்க பிள்ளைகள் தான் வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளே போச்சு. அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு வந்த அநேகம் பேர் இன்றைக்கி பின்மாற்றத்தில் போயிருக்காங்க. ஆனால் ஒரு சிலரை மாத்திரம் தேவன் முன்குறித்து தேவன் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிட்டு அல்லது வியாதியை கட்டளையிட்டு அந்த வியாதியிலிருந்து மனம் திரும்பி அல்லது வியாதியில் ஆண்டவர் சந்தோஷமாக ஆண்டவர் மனம் திரும்புறத கொடுத்துருக்காரு, ஆண்டவர் என்னை சிநேகிக்கிறனால தான் இந்த தண்டனை கொடுத்துருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் மனம் திரும்பி கொஞ்சம் பேர் மாத்திரம்தான் தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருப்பார்கள். எல்லாம் கிறிஸ்தவ சமுதாயத்தோடு சேர்ந்து போய் 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 புறஜாதிகளுக்குள்ள அருவறுப்பாக மாறி ஜாதியோட ஜாதியை கலந்துட்டாங்க. சோத்திரம். எபிரேயர் 6:4-6:8 எபிரேயர் 6:4-8 சுட்டரிக்கப்படுவது அதன் முடிவு. தேவனுடைய நியாய தீர்ப்பு மட்டும்தான் இருக்கு. மனம் திரும்புறதுக்கு எவ்வளவுதான் வாய்ப்பு கொடுத்தாலும் முரட்டாட்டம் பிடிச்சவங்க பிரகாசிக்கப்பட்டிருக்காங்க, பரமையை ருசி பார்த்துருக்காங்க, பரிசுத்தாவியை பெற்றிருக்காங்க, எல்லா காரியத்தையும் அனுபவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க மறுதளித்து போய் ஏன் மறுதளிக்கிறாங்கன்னா உலக பிரகாரமான காரியங்களுக்கு வேண்டி தேவனுடைய வார்த்தையை மறுதளிச்சிருக்காங்க. அதே மாதிரி தேவனுடைய ஆசீர்வாதம் மனம் திரும்புறதுக்கு அடிக்கடி பெய்கிற மழை தேவன் அடிக்கடி அவர்களை உணர்த்திட்டே இருக்கார். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்புறதுக்கு இல்லை. ஆனால் அது மனம் திரும்பாமல் எல்லா முச்செடியும் பூண்டுகளையும் தான் முளைப்பிக்குது. முச்செடினா கெட்ட கிரியைகள், முள் பூண்டுனா இருதயத்தில் கெட்ட எண்ணங்கள், அதுதான் பூண்டு. இருதயத்தில் கெட்ட எண்ணம், கையில் தேவனுக்கு விரோதமான கிரியை. இப்படி செஞ்சிட்டே இருந்தோம்னா அந்த நிலத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சபிக்கப்பட்டதாக இருக்குது. அது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் எப்போ நியாய தீர்ப்பு வரும்னு தெரியாது. நியாய தீர்ப்பு எல்லாத்துக்கும் வர்றது தான். ஆனால் தேவனை அறியாமல் சாகிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் தேவனை அறிந்து தேவனுடைய ஆவியை பெற்று எல்லாமே செஞ்சு திரும்ப வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பில் சாகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கேவலம். அதனால் எல்லாருக்கும் இந்த பூமியில் மரணம் உண்டு, அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஆனால் கர்த்தருக்குள்ளே மரிக்கும்போது, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே மறிக்கும்போது நாம் உயிர்த்தெழுதலில் மேன்மையான சாயலை அடைய முடியும். இல்லாட்டினா துன்மார்க்கரோட பங்கை தேவன் நம்மளுக்கு நியமிப்பார். அதனால் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி போயிட்டாங்க. நாமும் அவர்களை பார்த்து உலக பிரகாரமான காரியத்திற்கு தேவனை விட்டு விலகக்கூடாது, அல்லது தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகக்கூடாது. தேவன் நம்மை அடிக்கடி தேவனுடைய வார்த்தையின் மூலம் உணர்த்தப்படும் போது அதற்கேற்றபடி நாம் நடந்து இந்த ஒரு சிலருக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும். எசேக்கியேல் 9:4 போதும். ஆண்டவர் எல்லா சபைக்கு ஆளுகள் அனுப்பி சொல்கிறார். தேவனுடைய வார்த்தை இப்போ கொஞ்ச நாளில் கடந்து போக போகுது, அதுக்குண்டான செய்தி நான் எழுதிட்டு இருக்கிறேன். எல்லா சபைக்கும் அந்த வார்த்தை போகும். வார்த்தை போய் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, யார் யார் சபைக்குள்ளே நடக்கிற அருவறுப்பு நிமித்தம் வேதனைப்பட்டு மனசு உருகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் அடையாளம் போட்டு அவங்கள வெளியே கொண்டு வர போகிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா சபைக்கும் இந்த தேவனுடைய செய்தி போக போகுது. அது அநேகமாக சென்னை பட்டணத்திலிருந்து போகும். அப்படி போகும்போது யார் யார் சபைக்குள்ளே நடக்கிற அருவறுப்புகள் நிமித்தம், இப்போ சபையில் அருவறுப்பு தொடங்குறதுக்கு ஆரம்பித்தாச்சு. முதல்ல மறைமுகமாக நடந்தது, இப்போ ஆராதனை நடக்கும்போது அது நடக்குது, சில இடங்களில் ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறமும் நடக்குது. அப்படி தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில் தேவையில்லாத காரியங்களை செஞ்சு மற்றவர்கள் முன்பாக பரிகாசத்துக்கு இடமாகி மிகவும் கேவலமான நிலைமைக்கு ஆளாகப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இதுக்குள்ளே இந்த காரியத்தை பார்த்து யார் யார் மனசில் வியாகுலப்பட்டு, ஐயோ சபைக்குள்ளே இப்படி நடக்குது, ஐயோ கிறிஸ்தவங்களுக்குள்ளே இப்படி நடக்குது, என்ன காரணம், ஏன் இப்படி பண்ணுறாங்க, எல்லாம் இப்படி தேவையில்லாத காரியத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யார் யார் மனசில் வேதனைப்பட்டு நொறுங்கி, ஆண்டவரே இதுக்கு ஒரு விடுதலை இல்லையா, அல்லது எங்களை வந்து நல்ல இடத்துக்கு கொண்டு போக மாட்டீரா, அல்லது நல்ல ஊழியக்காரன் எங்களுக்கு காமிக்க மாட்டீரா, அல்லது வேதத்திலேருந்து நல்ல வசனங்களை படிக்கும்போது எங்களுடைய ஆத்மாவுக்கு ஏற்ற வசனத்தை கொடுக்க மாட்டீரா அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் இருக்கிற சபைகளில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் கூடி சீக்கிரம் பிரித்து எடுக்க போகிறார். அதை அடையாளம் போட்டு பிரித்து எடுக்க போகிறார். அந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து தனித்தனியாக மாறி அவங்க ஒரு சந்ததியாக மாற போகிறாங்க. அந்த காரியம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. தேவன் அதுக்குண்டான கட்டளையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையின்படி தேவனுடைய வார்த்தை அனுப்பப்படும் போது எருசலேம் நகரம் எங்கும், அப்படின்னா கிறிஸ்தவ சமுதாயம் எங்கும், அந்த வார்த்தை மின்னல் வேகத்தில் செல்லப்போகுது. ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 11:12-13, எசேக்கியேல் 11:12-13,
என் கட்டளையின்படி நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றி இருக்கிற புரஜாதிகளுடன் முறைப்படுத்தும்படி செய்த நீங்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தார். நான் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் பெனாயம் குமாரனாகிய பலத்தா செத்தான். அப்பொழுது நான் முகமுப்புற விழுந்து மகா சத்தமாய் ஆய் கத்ரா ஆ கத்ராகிய ஆண்டவரே, தேவரே, இஸ்ரவேலின் மீதியானவர்களை சங்கார செய்வீரோ என்று முறையிட்டேன்.
போதும். அப்போ தேவனுடைய கற்பனையின்படி தேவனை ஆராதிக்காமல், தேவனுடைய பிரமாணத்தின்படி தேவனுடைய சமூகத்தில் இல்லாமல், புறஜாதிகளுடைய முறைமைகளை கொண்டு வந்து யாராவது தேவனுடைய சமூகத்தில் நின்னாங்கன்னா பழைய ஏற்பாட்டில் அவன் செத்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கி அவங்களுடைய ரட்சிப்பு மரணம் அடையும். அப்போ பெருமூச்சு விட்டு அழுகிறவருடைய நெற்றியில் முதல்ல ஆண்டவர் அடையாளம் போடுறாரு. அடையாளம் போட்டதுக்கப்புறம் அவங்கள பிரித்து எடுத்ததுக்கப்புறம் அங்கே சபைக்குள்ளே நியாயத்தீர்ப்பு அனுப்புகிறாரு. என்ன நியாயத்தீர்ப்புன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பிரசங்கம் பண்ணுற ஊழியக்காரனுடைய ரட்சிப்பு மரணம் அடைகிறது, அந்த ஆசரிப்பு முறைகளை பின்பற்ற ஜனங்களுடைய ரட்சிப்பு மரணம் அடைகிறது, திரும்பவும் அவன் புறஜாதியாக தான் இருக்கிறான். ஆண்டவர் அதான் சொல்கிறார், என்னுடைய கட்டளையின்படி நடவாமல் புறஜாதியின் முறைமையின்படி செய்த நீங்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்படின்னா அவனுடைய ரட்சிப்பு மரணம் அடைகிறது, திரும்பவும் அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், திரும்பியும் மனம் திரும்ப வேண்டும். அவன் திரும்பியும் மனம் திரும்பாமல் கூப்பாடு போட்டுட்டு இருந்தானா, அவன் வந்து பிசாசை தான் ஆராதிச்சுட்டு இருக்கிறான், அல்லது அவன் மாய்மானத்தை தான் அவன் வெளிப்படுத்திட்டு இருக்கிறான். ஏன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பாலாக்கு மறுவறுப்பை தான் எல்லாரும் ஆராதிச்சுட்டு இருக்காங்க. பாலாக்கு மறுவறுப்புங்கிறது சபையில் வந்து நடக்கக்கூடாத காரியம் நடக்கும்போது அது பாலாக்கு மறுவறுப்பு. அநேகருடைய ரட்சிப்பை சாக வச்சு தீமையான வழிக்கு நடந்துட்டு இருக்குது. அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களை தேவன் சபையிலே அடையாளம் போட்டு பிரித்தெடுக்கிறார். மற்றவர்கள் புறஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை பின்பற்றி தேவனுடைய சபைக்குள்ளே வந்திருக்கிற ஜனங்களுடைய ரட்சிப்பு மரணம் அடைகிறது. அது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. தேவனுடைய செய்தி இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது அது கேட்குறவன் ஒவ்வொருத்தனுடைய காதும் முழங்கிட்டு இருக்கும். ரட்சிப்பு இல்லைன்னா போதும், உடனே அவனுக்குள்ள வாக்குவாதம் வரும். ரட்சிப்பு செத்துருச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, முகரூபம் மாறும், வாக்குவாதம் தொடங்குவான். பைபிளில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாமா, எப்படி செஞ்சாலும் சரி தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்துச்சுன்னா அவன் நாய் மாதிரி ஆவான் அல்லது பன்னி மாதிரி ஆவான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம். புறஜாதிகளே அவனை வந்து ரொம்ப அருவறுப்பு அருவறுத்து அவங்கள வந்து கேவலப்படுத்துவாங்க. கிறிஸ்தவங்க கேவலப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கிறிஸ்தவங்க எல்லாருமே விலகி விலகி போயிடுவாங்க. நம்ம காரியத்தை இவன் தெரிஞ்சுட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் விலகி விலகி போவாங்க. ஆனால் புறஜாதிகிட்ட மாட்டினா நான் எல்லோரும் ஒரே மாதிரி தான், சரி நீயும் கோலம் போடுறேன் நானும் கோலம் போடுறேன், நீயும் பூ வைக்கிறேன் நானும் பூ வைக்கிறேன், வேற என்ன இருக்குது, நீயும் சடங்கு செய்கிற நானும் சடங்கு செய்கிறேன், நீயும் நாள் பார்க்குறேன் நானும் நாள் பார்க்குறேன், எல்லாம் ஒன்று தானே. கிறிஸ்தவங்களாங்கிற இருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லை ஒரு அடையாளம் இல்லை. அப்படியாக இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயம் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து தேவன் ஒரு சிலரை அடையாளம் போட்டு தேவன் பிரித்து எடுக்கிறார். அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவருடைய எல்லா ரட்சிப்பும் மரணமடைந்து திரும்பவும் ஜாதியோடு ஜாதியாக மாறி புறஜாதிகளோட கேடுகட்ட நிலைமைக்கு ஆளாகி பரியாசத்துக்கு நிந்தைக்கும் ஆளாக போகிறார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.